ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளைத்தான் ராமாயணம் தெளிவாக காட்டுகின்றது. கல்யாண ராமா என்று சொல்லப்பட போகும்போது சீதாவை அரவணைத்துக் கொள்கின்றார் ராமன். பிறரை துன்புறுத்தக்கூடிய உணர்வுகளை தன்னிடமிருந்து அகற்றப்பட போகும்போது அங்கே மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் ஒன்று சேர்த்து வாழும் நிலையாக வருகிறது என்று காண்பிக்கப்படுகின்றது. இதே போன்றுதான் அக்காலங்களில் வாழ்ந்த தியாகராஜ பிரம்மம் என்பவரும் அந்த தெய்வீக உணர்வுகளை தனக்குள் வளர்த்து கொண்டு தான் பார்க்கும் அனைவரையும் அனைத்து மக்களும் அந்த மகிழ்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்றுதான் அவர் உயர்ந்த உணர்வை தனக்குள் வலுகொண்டு எடுத்து அந்த இசையின் ரூபமாகவே எல்லோருக்குள்ளும் அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை அது பிரம்மமாக சிருஷ்டிக்கும் நிலையாக அவர் செயல்படுத்தினார். அது அந்த ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளைத்தான் ஞானிகளும் மகரிஷிகளும் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார்கள். ஆனாலும் அந்த தியாகராஜ பிரம்மம் என்பவர் அவர் எந்த தெய்வீக பாடல்கள் இசை வடிவில் அந்த ஞானத்தின் வழியை அவர் பின்பற்றி சென்றாரோ அதே வழியில் அந்த உணர்வுகளை கவர்ந்து கொண்ட ராகவேந்திர சுவாமிகள் அவர்களும் அதுபோன்று தெய்வீக நிலைகளை பெற முயற்சித்தாலும் தன்னுடன் இணைந்து கொண்ட மனைவியின் உணர்வுகளை அவர் சீரான நிலையில் கொண்டு அதை பயன்படுத்தவில்லை. அவர் இணைந்து ஒன்றி வாழும் நிலைகள் இல்லாதபடி அந்த மனைவியினுடைய உணர்வுகள் தனக்குள் சேர்ந்தால் இந்த உடல் இச்சை வந்துவிடுமோ, உடல் இச்சையிடம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற நிலையில் கொண்டு அந்த தெய்வீக நிலைகளை அவர் பின்பற்றி அதை அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அந்த உயர்ந்த உணர்வுகள் சென்றாலும் மனைவி உணர்வுகளை தன்னுடன் இணைக்காதால் மனைவியோ அவரை நாடி வருகின்றது. ஆக அவரால் அது சரியாக இணைத்துக் கொள்ளும் நிலை இல்லாதபடி ஒதுக்கப்பட போகும்போது, மனைவி தற்கொலை செய்யும் நிலை வரப்பட போகும்போது, நான் உன்னை ஆவியாக வந்து நான் உன்னை சென்று உன்னுடன் இணைவேன் என்று இது போன்ற உணர்வுகள் கொண்டு அது வீரியமாக எடுத்த நிலைகள், பின் இதே போன்று ராகவேந்திர சுவாமியின் கடைசி நாட்களில் அவர் அந்த ஜீவசமாதி அடையக்கூடிய நிலைகளாக வந்தது என்று ஒரு இதை உணர்த்துகின்றார். என்றால் ஒரு உயிர் அணு ஒரு உயிரின் இயக்க நிலைகளாக இருந்தாலும் அந்த துடிப்பு நிலைகள் ஆண் பெண்ணிட நிலையில் இணைந்தால்தான் இந்த இயக்க சக்தி தாவர இனங்களிலும் அதுபோன்றுதான், நட்சத்திரங்களும் இதுபோன்றுதான். ஆக சக்தி இல்லையில் சிவமில்லை என்று சொல்வது போன்று அந்த சக்தியின் உணர்வுகளை நாம் சரிவர நமக்குள் இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் இங்கே பிரம்மம் என்ற முதல்ல சொன்ன தியாகராஜ பிரம்மம் என்று எப்படி சொல்லுகின்றோமோ இதுபோன்ற அந்த பிரம்மத்தின் உணர்வுகளை சிருஷ்டிக்கும் நிலைகள் இல்லை. ஆக அந்த ஒன்றி வாழும் உணர்வுகளை நாம் அவசியம் வளர்த்தி ஆக வேண்டும். கணவன் மனைவி இருவருமே இணைந்த நிலையில் கொண்டு ஒருவருக்கொருவர் இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் இணைத்துக் கொண்டே வர வேண்டும். ஏனால் இந்த இயற்கையினுடைய நியதி பிரகாரம் பார்த்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்ற நிலைகள் வந்தாலும் இது வியாழன் கொண்டு சத்து இணைக்கப்பட போகும்போது இது இரண்டையுமே அது மோதி சிதறி விடாதபடி அந்த ஆண் பெண் என்ற நிலைகளை அது இணைத்து வாழ செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இப்படித்தான் சிருஷ்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உயிரினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கின்றார்கள். இந்த இயல்பு இயற்கை பேரண்டத்தினுடைய இயக்கம் இப்படி இருக்கப்பட போகும்போது நாம் இன்று அந்த ஒன்றி வாழும் உணர்வுகளை வளர்த்து அனைவரையும் அந்த அருள்வழியில் வாழச்சியை உயர்ந்த உணர்வுகளாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதன் வழிதான் நாம் செல்ல வேண்டும் என்று குரு இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். குருநார் இதை ஏன் சொல்கிறேன் என்று அதற்குண்டான விளக்கமும் கொடுக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் எந்த உணர்வுகளை வலிமை கொண்டு சுவாசிக்கின்றோமோ அதுவே இயக்க சக்தியாக மாறுகின்றது. நாம் சாந்தம் கொண்டவர்களாக இருந்தாலும் சந்தர்ப்ப வசத்தால் ஒரு ஆத்திரப்படும்படியான ஒரு செயலோ ஒரு கோபத்தை ஊட்டக்கூடிய உணர்வுகளோ ஒருவர் தூண்டிவிட்டால் அந்த உணர்வுகளை அதிகமாக நாம் சுவாசிக்கப்பட போகும்போது நம் சாந்தம் காணாமல் போய்விடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கையின் நிமித்தம் எத்தனை நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் என்று வந்தாலும் இந்த களி நமக்குள் மாற்றத்தை அதன் வழி நம்மை திசை திருப்பும் நிலையாக வந்து விடுகின்றது. இது போன்ற உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் பிறருடைய நிலைகளை பகமையாக்கி இருள் சூழல் செய்யும் இது போன்ற நிலையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை தான் இங்கே உணர்த்துகின்றேன். ஆக அந்த ஒன்றி வாழும் உணர்வுகள் கொண்டு ஞானிகள் காட்டிய நமது குருநார் காட்டிய அந்த அருள் வழியில் அருள் மகரிஷிகளின் அருள் சக்திகளை அது நமக்குள் விளையச் செய்து அந்த ஒன்றி வாழும் உணர்வாக அதாவது கல்யாண ராமா அனைவரையும் அரவணைத்து அருள் வழியில் ஒன்றிய வாழ்ந்திடும் உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து பகைமைகளை அகற்றி இருளை அகற்றி இது போன்ற தீமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதுதான் ஆடி பெருக்கு என்றால் நமக்குள் தீமை செய்யும் நிலைகளை செருக்க செய்து அருள் ஒளியின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி 18 ஆக 10வது நிலை என்ற அந்த ஒளியின் தன்மையாக பெற்று அஷ்ட திக்கிலும் எந்த திசையிலும் இது போன்று முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அறியாத எந்த திக்கிலிருந்து எந்த தீமைகள் வந்தாலும் அது நமக்குள் இயக்கிடாத வண்ணம் அது நமக்குள் உணர்வின் இயக்கமாக நம்மை திசை திருப்பிடாத வண்ணம் இது போன்ற நிலைகளை பக்குவப்படுத்துவதற்கு தான் குருநார் காட்டிய வழியில் இந்த அரும்பெரும் சக்திகளை உங்களுக்குள் உபதேசிக்கிறோம் என்று குரு நமக்கு இதை உணர்த்தி தெளிவாக்குகின்றார்கள்.
கனக சக்கரவர்த்தி சுயவரத்தை ஏற்படுத்தியிருந்தான். அப்ப அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் என்ன செய்யுது, அவங்கவுங்க திறமைகளை காட்டுறாங்க. ராமன் என்ன செய்தான், அந்த கீர்த்தன் நானல் ஏற்றிதான் பிறரை தாக்கவேன். அந்த தீமைசையின் காண்டு வைத்து ராமன் என்ன செய்ய ஓடி செல்லும். அப்ப தீமைசையின் காண்டு வைத்து சீதாவை அரவணைத்தேன், கல்யாணம் ராமா நாம கோயில்ல வந்து எல்லாருடைய தீமைத்து நமக்குள்ள எண்ணங்கள் உண்ணாவே சந்தோஷமா எப்படி வாடுறது, ராமாயணத்துல உணர்வு செயற்கை நாம் நுகரும் எண்ணங்கள் எப்படி உருவாகுது என்று தெளிவா கொண்டிருக்கோம். நம்ம ராமாயணத்தை மறிக்கிறோமா? ராமாயண வழிபடிதான் கேட்கிறேன். அதனால தியான இந்த பிரம்மம் ஆக உணர்வுகள் எல்லாமே நீ தெய்வ குணம் பெற வேண்டும். உங்களை பார்க்கணும்னா அந்த தெய்வீக பண்பு வர வேண்டும். உங்க குடும்பம் ஆனந்தமான நிலை வரணும். அருள் சீதாவின்றா அதாந்து மகிழ்ச்சியூட்டும் அந்த எண்ணங்கள் தோன்ற வேண்டும். மகிழ்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களை நினைச்சு பாடினான் ஒவ்வொரு. ஆக அதுதான் இந்த ராம தியான பிரம்மம். நீங்கள் நல்லவா இருக்க வேண்டிய இசையை இசைத்தான், அந்த உண்மையின் தன்மை பெற்றான், ஆனா அதன் வழி வளர்ந்தான். அதே தியானாத பிரம்மத்தை எடுத்துக்கொண்டவன் யாரு, ராகவேந்திர சுவாமி. இந்த பாடலை பாடி நான் மோட்சம் போவேன் என்றான். ஆனா பாடலை பாடி மோட்சம் போவேன் என்றால் தன் மனைவிலிருந்து தன் குடவி பெறுறங்கிறான். நீ எதுக்கு வர நீ பிசாசு? ஆக அந்த பிரம்மம் என்ற நிலையில் தன் மனைவியினுடைய நிலை இல்லை என்றால் இவர் பிரம்மமாக முடியாது. ஆக எது மகிழ்ச்சி என்றோ மனைவி மகிழ்ச்சி ஆகி மனைவி உணர்வு எங்கு சேர்த்தால்தான் உண்டாக்க முடியும். ஆக அந்த தியானராஜ பிரம்மம் அதை செய்திருந்தாலும் இவர் நிறைய செய்திருக்கான இல்லை. அவர் என்ன செய்தாரு, நான் சாகா நிலை பிறப்பேன், பிறவிலா நிலை அடைப்பேன் எவ்வளோ வராத பிசாசு. ஆனால் பாடலை பாடினார், உலைக்கு ஓதினார். ஆனால் என்னாச்சு, மனைவி திறந்து போயிட்டே இருக்கு, மனைவி விடவில்லை. நான் உட்கூட வரேன், நீ அடைய மோச்சம் நான் அடையக்கூடாதா என்று கேட்டுக்கொண்ட நீ பிசாசு வராது, ஆசை பெண்ணாசை வரும். இப்படி ஆசைகளை எடுத்து மாற்றி பரட்டி சென்றாலும் வராதன்னு சொன்ன மனைவி என்ன செய்து, நான் பேயாக வந்து உன்னை வந்து அடைவேன். கட்டாயம் விளக்கணத்தில் ஒழுகிறான். பிறந்த உடனே கணவனை எண்ணி விழிப்போம். அப்புறம் இந்த உடலுக்குள்ள ஆன்மா போறேன்னு பாடல் ஆறு. அவர் என்ன செய்யறது, இனி என்னை பிசாசனை திறந்துட்டு ஜீவசமாதி என்று அன்னை காலத்தில் கொள்ளியை தள்ளி மூடியிருந்தேன். நான் ராமனை பாடிட்டு மோட்சம் போவேன். அவன் எந்த சாப்பாட்டுக்காக இந்த மனைவி வந்து அங்கே சேர்ந்ததோ, ராஜேந்திர சாமியில் வளர்க்குறவங்கலாம் பாருங்க, சாப்பாட்டுக்கு தான் பஜனை பாடுவாங்க, அந்த சாப்பாடை பற்றி தான் நினைப்பாங்க. அங்கே நீங்கள் சோறை கூட்டு போட்டு பார்த்தாலும் பாடிட்டு ராமனை பட்டுப்பாங்க. ஆக இதே ஆவி அங்கே சேர்ந்த பின் உணர்வு இல்லையே என் உடல் இல்லை, உணர்வு இல்லையே என் இயக்கம் இல்லை. ஆக உணர்வின் தன்மை மகிழ்ச்சியாக்கி உணர்வின் தன்மை பெற வேண்டும். என் கனவுடன் நான் ஒன்றிய வாழ வேண்டும். ஆக சக்தி இல்லை என் சிவம் இல்லை என்ற நிலையை என் தத்துவத்தை எனக்கு கொடுக்குறாங்க. ராஜேந்திர சாமியை பற்றி பார்த்து பஜனை பாட்டி என் மண்ணை எடுத்து வந்து நீங்கள் ராஜேந்திர சாமி ரசித்து சோத்துக்க வேண்டிய பாடல் என்ன, அந்த ஆசையும் உணர்வே இங்கே வரும். தப்பா நினைக்காதீங்க, நம்ம பக்திகளை எப்படி கொண்டு போறோம்னா, கணவன் மனைவி ஒன்று சேர்த்திருந்து நம் மக்களை வாழ வேண்டும், அருண்ஞானம் பெற வேண்டும், அருள் வாழ வேண்டும் என்ற உணர்வினை ஒன்று சேர்த்து வாழக்கூடிய நிலை வேண்டும். ஆக பெண்மையின் உணர்வுகள் இங்கே எந்த செடிபடி ஆனாலும் ஆண் பெண் என்ற நிலைதான் வருகின்றது. அது ஆண்மரம் பட்டு போயிட்டா பெண்மரத்தில் சிக்கில்லை, பெண்மரம் பற்றிவிட்டா ஆண்மரம் நிலைகள் விற்கில்லை. ஆக இதே போன்ற நிலைகள் மரம் செடி கொடி ஆனாலும் நம்ம உயிருக்குள்ளே ஏறியதான். இன்றைக்கு காத்திய நட்சத்திரம் வந்து வியாழன் கோள், அது வந்து காத்திய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் வியாழன் கோளுக்கு முன்னாடி வந்து ஈர்ப்பில் வந்து விட்டா அதற்கு பின்னாடி வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் தன்பா அது உள்ளுக்கு வந்தானே இதுக்குள்ள வந்தானே இதை மோதப்பட போகும்போது துடிப்பின் தன்மை வருகின்றது. ஆனால் காத்திய நட்சத்திரம் முன்னாடி வந்து ஆண்பாலா மாறும். ஆனால் அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரம் வியாழன் கோளுக்குள் வந்தால் அதை இணைக்கும் பலமாய் சதுர அதபடி உணர்ந்த தன்மை துடிப்பின் இயக்கமாக உயிரினம் உண்டாகும். ஆகவே இந்த ஆண் பெண் என்ற நிலையிலும் ஒவ்வொரு உயிருக்குள்ளது எது வலுவோ அதை நினைக்கொண்டது. இதே போல் ஒரு மனிதன் கோபம் என்ற நிலையில் தான் நீ சாந்தமாக இருக்கின்றது. கோபப்படும் உணர்வு ஆனால் சாந்தமான உணர்வு வந்தால் அது வலிமை பெறுகிறது, உங்கள் சாந்தம் காணாமல் போயிடும். ஆகவே எதன் உணர்வு தனக்குள் இருக்கின்றதோ ஆண் பெண் என்ற நிலையில் எப்படி இயக்குகின்றது என்ற நிலை ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அதே கீதையின் தன்மை தன்மையில் எதன் உணர்வு எது வேணும் கூர்மை, எதை கண்கொண்டு கூர்மையா பார்க்கணும், அது வலிமை நம்மை இயக்கும். அதான் கலி என்ற நிலை நமக்கு வலிமை சேர்ந்தால் வலிமை இயக்க மாதிரி நம்ம இந்த நல்ல குணங்கள் மாறும். ஆக வலிமை மிக்க சக்தி நீ எப்படி எடுக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரங்கள். அதனாலே இன்று நாம் மௌனத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் இதே போல உங்கள் வீட்டில் காலை எழுந்திரிச்சு 6:30 அன்னைக்கு பூராமே உமிழ்நீர் நல்ல உமிழ்நீராக சேரும், ஆனந்தப்படும். ஆக துணை நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும். நான் பார்த்த குடும்பம்லாம் நலம் பெற வேண்டும். பகமை என்ற நிலையை மறந்துடும். ஆக அருள் பெற வேண்டும். பொருள் காணவன் இங்கே பகமை உள்ளுக்க விட்டு விடாது. ஆக இது உணர்வு நாம் பிறக்கப்படும் போது இந்த உணர்வு அலையானால் இந்த நல்லது பிறக்கப்படும் போது தீமை என்ற நிலை அலறி ஓடும். ஆக நாம் அதனுடைய வலிமை பிறப்பும் போது நம்மை நல்ல குணங்களை தள்ளிவிடும். அதை ஆறி பெருக்கு எதை பெருக்க வேண்டும், துரு நட்சத்திரத்தை நமக்குள் பெருக்கி தீவைகளை அகற்றி தள்ள வேண்டும். ஆக இந்த நன்னால் நாம் 18 பிறகு அஷ்டதிக்கும் தீவைகள் நம்மை தாக்காது, பாதுகாக்கும் நாள் என்றுதான் ஆடிப்பெருக்கை நம்ம இந்த ஆடு பிறகு போன குளிச்சுட்டு எல்லாம் போய் எத்தனையோ நிலைகளை கும்பிடும். அதனால் பக்தி என்ற நிலைகளும் எதனால் இதை செய்தார்கள் என்ற நிலை நான் அறிய முடியவில்லை. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம குரு காட்டிய அறுவடை உன் உயிரை குருவாக மதித்து அவனையும் ஈசனாக மதித்து எந்த ஞானம் தீமை வென்ற அருள் உணர்வை நீங்கள் பெருக்கி உங்கள் உடலுக்குள் அருஞானத்தை வளர்த்து இனி பிறவியிலான நிலை அடையும் மார்க்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்து நாம் தியானிப்போம்.
குருநாதர் இதிலே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி உணர்வுகளை கலக்கக்கூடிய பயிற்சியாக கொடுக்கின்றார்கள் குருவினருளால். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று முதலிலே நம்மை இந்த தியானம் எடுக்கும் பொழுது கண்களை திறந்தே இயங்கி தியானிக்கும்படி சொல்லுகின்றார்கள். கண்களை திறந்து நம்முடைய நினைவுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு சென்று கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றச் செய்து குரு எந்த உணர்வின் ஒளியை நமக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த சக்தி பெற வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அதே நினைவுடன் அதே உணர்வுடன் நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று குரு உணர்வோடு ஒன்றி இயங்கி அந்த உயர்ந்த உணர்வுகளை கண்கள் வழியாக அதை இயங்கி பெறும்படி செய்கின்றார்கள். கண்கள் வழி இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழி உணர்வுகளை கவர்ந்தது போன்று உயிர் வழி, அதாவது உயிர் வழி என்றால் புருவ மத்தியில் நம் நினைவுகளை கண்ணின் நினைவை கொண்டு சென்று முக்கண் என்ற நிலையில் அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரழி உணர்வுகள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற நினைவுகளை புருவ மத்தியிலிருந்து நாம் விண்ணிலே அந்த உணர்வுகளை செலுத்தப்பட போகும்போது நம்முடைய நினைவுகளும் நாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தின் உணர்வை அங்கே செலுத்தப்பட போகும்போது துருவ நட்சத்திரத்துடன் இந்த உணர்வுகள் அது ஒன்றி அதனுடன் தொடர்பு கொண்ட நிலையில் நம் புருவ மத்தியினுடைய உணர்வுகளும் உயிரோடு ஒன்றிய நிலைகளும் துருவ நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் இந்த குரு காட்டிய வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் பெற வேண்டும் என்று அது நிலை நிறுத்தி துருவ நட்சத்திரத்தின் நம் உயிரை நேரடியாக இணைத்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று உயிர் வழியாக நாம் சுவாசிக்கப்பட போகும்போது ஒரு காந்தத்தால் மற்ற பொருளை எப்படி அது இணைக்கின்றமோ அல்லது அந்த காந்தம் கொண்டு அது கவர்ந்து கொடுகின்றதோ இது போன்று நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி பெற வேண்டும் என்று நம் புருவமத்தில் நம் நினைக்கி நம் நினைவுகளை இணைக்கப்பட போகும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அது இழுத்து கவரக்கூடிய திறனாக எல்லாம் முதலில் கண்களிலே பதிவாக்குகின்றோம். பதிவான நினைவு கொண்டுதான் உயிர் வழியாக சுவாசிக்கும்படி குரு சொல்லுகின்றார். அந்த உணர்வுபடி நாம் புருவ மத்தியில் எண்ணும் பொழுது அந்த புருவ மத்தி வழியாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் பொழுது உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் துருவ நட்சத்திரம் வெளிப்படும் பேரல் பேரல் உணர்வுகளை நாம் ஈர்க்க முடிகின்றது, இழுத்து நாம் சுவாசிக்க முடிகின்றது. இப்போ உயிரிலே இந்த புருவ மத்தியிலே அத்துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகள் மோதும் பொழுது அந்த உயிரால் கவரப்பட்ட உணர்வுகள் உயிரிலே மோதும் பொழுது ஒரு கல்லுடன் கல் உராய்ந்தால் எப்படி பள்ளியிரண்டு இந்த வெளிச்சங்கள் அந்த பொறிகள் கிளம்புகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வு நம் உயிரிலே மோதும் பொழுது அங்கே வெளிச்சங்கள் தோன்றுகின்றது. துருவ நட்சத்திரத்தில் அந்த பேரல் பேரல் உணர்வுகள் இங்கே ஒளி கற்றைகளாக நம் உயிர் பாகம் நம் உடலுக்குள் அது இணைவதையும் நாம் காண முடியும். இப்பொழுது ஒரு இருளான இடத்தில் ஒரு பொருளை நாம் காண வேண்டும் என்றால் அங்கே வெளிச்சத்தை அங்கே காட்டப்பட போகும்போது அங்கே பொருள் காணும் நிலை வருகின்றது. அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை தெளிவாக அறிய முடிகின்றது. இது போன்றுதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை பெற வேண்டும் என்று நினைவை வானிலை செலுத்தி அந்த உயிர் வழியாக இழுத்து இப்பொழுது சொன்ன மாதிரி அந்த பேரல் உணர்வு நம் உயிரிலே ஒளி கற்றைகளாக மோதப்பட போகும்போது நமக்குள் அந்த வெளிச்சங்களாக இருளை போக்கும் உணர்வாக பொருளை காணும் உணர்வாக அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளாக நமக்குள் இணைகின்றது. ஆக இதைத்தான் குருநாதர் இங்கே பயிற்சியாக கொடுத்து இருள் நீக்கி பொருள் காணும் அந்த சக்தியையும் நமக்குள் ஒளியான உணர்வுகளை இணைத்து இந்த உடல் என்றாலே அது சிவம்தான், சிவம் என்றால் அது இருள். இந்த இருளான இந்த உடலுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை இணைத்து அது ஒளி பெறும் உணர்வாக ஒரு புதுவிதமான உணர்ச்சிகளாக நமக்குள் இருளை பிளந்திடும் சக்தியாக நமக்குள் அது உருவாக்குவதற்கு குரு இதை பயிற்சியாக கொடுக்கின்றார். அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். இப்பொழுது உயிர் வழியாக நாம் எப்படி சுவாசித்தமோ அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினமோ மீண்டும் அதே உணர்வின் துணை கொண்டு கண்களை மூடி அந்த உயிர் வழி கவர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி உணர்வுகளை நம் உடல் இருக்கக்கூடிய ரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும் என்று உள்முகமாக உடலுக்குள் செலுத்தும்படி குருநார் காட்டிய வழி நாம் இதை செய்தோம் என்றால் இன்று மருத்துவர்கள் எப்படி ஒரு ஊசியிலே அந்த மருந்தை அதை இழுத்து அதில் ஏற்றி அது எந்த பாகத்தில் யாருக்கு எங்கே செலுத்த வேண்டுமோ ரத்தத்தில் எப்படி அது நேரடியாக அந்த ஊசியை செலுத்தி அந்த மருந்தை அதற்குள் இணைத்து உடனடியாக ரத்தத்திலே அது அவர்கள் செலுத்தக்கூடிய மருந்தை இன்ஜெக்ஷன் செய்கின்றார்களோ இதுபோன்று நம் ரத்தங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலையும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை உள்முகமாக அதை கண்களை மூடி அந்த துருவ நட்சத்திர உணர்வுகளை ரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும் என்று நினைவு உள்முகமாக செலுத்தப்பட போகும்போது நம் ரத்தங்களில் அதில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி உணர்வுகளை அது இணைக்கும் பாலமாக ஒரு இணைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக வருகின்றது. ஒரு ஊசி மருந்தை நாம் போட்டால் உடனடியாக எப்படி அது வேலை செய்கின்றது இதுபோன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம் ரத்தங்கள் முழுவதும் அந்த அணுக்கள் இந்த சக்தி வாய்ந்த உணர்வை பெற்று இந்த ரத்தம் போகாத இடமே இல்லை உடலில். இந்த ரத்தத்தின் வழி உயர்ந்த உணர்வுகளை இது கவர்ந்து சென்று நம் உடலுக்குள் ஏற்கனவே தீமை செய்யக்கூடிய உணர்வுகளோ அல்லது ஒரு தீமையான வினைகளாகவோ நமக்குள் உருவாகக்கூடிய நிலைகளாக நம் நல்ல உணர்வுகளை நல்ல அணுக்களை நல்ல குணங்களை பலவீனப்படுத்தும் நிலைகளை அது செயலிழக்க செய்து இது நமக்குள் அந்த பலம் மிக்க சக்தியாக உயர்ந்த நல் உணர்வுகளை வலுகொண்டதாக நமக்குள் மாற்ற இந்த சக்தி பேருதவியாக அமையும் என்று குரு சொல்லுகின்றார்கள். இதுபோன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நம் ரத்தங்கள் முழுவதும் செலுத்தி அந்த சக்தி வாய்ந்த உணர்வு நம் உடலுக்குள் பெருக்கப்பட போகும்போது அது ஒரு மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வாக அமைகின்றது. அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வுகள் நம் ரத்தத்திலே ஏற்கனவே இதற்கு முன் சுவாசித்த கோபம் ஆத்திரம் பகமை சலிப்பு சஞ்சலம் இது போன்ற உணர்வுகள் ஒன்று கொண்டு எதிர்மறையாக பகமையாக எதிர்மறையாக அங்கே போராட்டம் போன்று இருந்தால் அது போன்ற நிலைகள் எல்லாம் மாறி இந்த பகமைகள் அகன்று நமக்குள் ஒரு உற்சாகமும் அது இணைந்து இரண்டால் ஒரு இணைந்து கொண்டு செயற்பட போகும்போது அது அந்த செயல்கள் ஒரு சாந்தமான நிலையில் கொண்டு வலு கொண்டதாக அழுத்தமான நிலையில் அங்கே செயல்படுத்த போகும்போது எளிதாகின்றது. ஒரு நூலை பல நூலாக பல நூல்களை இணைக்கப்படும் எப்படி அது எளிதாக அமைகின்றது இதுபோன்று நம் ரத்தங்கள் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அது துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் பெற வேண்டும் என்று உள்ளே செலுத்தப்படும் போகும்போது நமக்குள் பகமையான உணர்வுகள் அனைத்தும் நீங்கி அனைத்துமே அந்த ஒன்றுபட்ட உணர்வாக துருவ நட்சத்திரத்தின் சக்தி வாய்ந்த உணர்வுகளை கவரக்கூடிய சக்தியாக இந்த சந்தர்ப்பம் அமைகின்றதற்குத்தான் குணர் இந்த போன்ற பயிற்சிகளை கொடுக்கின்றார்கள். அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலி பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்போ ரத்தத்தின் வழியில் செலுத்திய அதே சக்திகளை நம் உடல் உறுப்புகளை தலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை ஒரு நாள் அது இணைக்கும்படி செய்கின்றார். அதனை இயங்கி தியானிக்கும் பொழுது அந்த சக்தி ஒரு அலை அலையாக அவர் தொடர்ந்து வட்டங்களாக அருள் வட்டங்களாக நாம் உடல் முழுவதும் இது படரப்பட போகும்போது ஒவ்வொரு அணுவிலும் படர்கின்றது ஒவ்வொரு உறுப்பிலும் இணைகின்றது. அந்த சக்தி அங்கே எல்லா அணுக்களும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இப்பொழுது அமைகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து இந்த நரம்புகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மைகள் அந்த வாயு மண்டலம் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். இந்த நரம்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். ஏன்னா இந்த நரம்பு மண்டலில் தான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த குணங்கள் ஒவ்வொன்றும் அது வடிக்கப்பட்டு சாப்பிட்ட ஆகாரத்திலிருந்து சரி சுவாசித்த உணர்வும் சரி ரத்தமாக மாறி அதில் வடித்த நிலைகள் தான் அமிலங்களாக சக்தி வாய்ந்ததாக அந்த வாயு மண்டலம் என்று சொல்வார்கள். அதற்குள் வடித்து வைத்து ஒரு இயக்க சக்தியாக உடல் உறுப்புகளையும் நம் அனைத்தையுமே இயக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நிலைகளாக ஒரு கரண்ட் போன்று இயங்கக்கூடியது தான் அந்த அணுக்களுக்கு அந்த அமிலங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி பெற வேண்டும் என்று உள்முகமாக இது செலுத்தப்பட போகும்போது அங்கே இயக்கங்கள் அனைத்தும் உடலுக்குள் எல்லா உறுப்புகளையும் சீராக இயக்கவும் அதே சமயத்தில் அந்த நரம்புகளுக்குள் இருக்கக்கூடிய விஷநீர் பித்தநீர் வாதநீர் போன்ற இவைகளை எல்லாம் சமப்படுத்தி ஒரு ஒளிபெரும் உடலின் இயக்கமாக பழு கொண்டதா நமக்குள் உருவாக இத்தகைய நிலையில் உருப்பெற இது உதவியாக இருக்கும் என்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி உணர்வுகளை ரத்தங்களில் அது இணைத்த போன்று நம் நரம்பு மண்டலங்கள் முழுவதும் அந்த துருவ தலையிலிருந்து கால்வரை நரம்பு மண்டலங்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி பெற வேண்டும் என்று தியானிக்கும்படி சொல்லுகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படந்து அந்த எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வா ஈஸ்வர. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த எலும்பு மண்டலத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஊன் முழுவதும் படந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வர. அதாவது ஊன் என்று சொன்னால் இதெல்லாம் வித்துகள். எப்படி மண்ணுக்குள் பல வித்துகள் மறைந்திருக்கின்றதோ இது போன்றது நம் எலும்புக்குள் இதுநாள் வரை நாம் பார்த்த உணர்வுகள் அனைத்தும் கருவிழியால் பதிவாக்கப்பட்டது அனைத்துமே இந்த எலும்புகளுக்குள் தான் அது வடித்து வைத்து ஊனாக ஒரு வித்துகளாக உருவாகி வைத்திருக்கின்றது. ஆக மீண்டும் இந்த ஊனின் துணை கொண்டுதான் ஒவ்வொரு அணுவிலும் அதாவது எப்படி அந்த மூல வித்து என்று சொல்லி இன்னமும் இது போன்று இந்த வித்தின் துணை கொண்டுதான் மீண்டும் மீண்டும் நமது ஆன்மாவாக என்றால் எலும்புகள் என்றாலே ஒரு மேக்னெட் கவரக்கூடிய சக்தி பெற்றது. ஆக இந்த வித்து இந்த அதாவது எலும்புகள் மூலமாகத்தான் இந்த உணவின் ஒளிகளை ஈர்க்கக்கூடிய நிலையிலாக எழுப்பி நமது ஆன்மாவில் இந்த உணர்ச்சிகளை அது பெருக்கும்படி செய்து அந்த ஊனை உருவாக்கிய அணுக்கள் உணவை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய தன் விழுதுகளை அனைத்திலும் பாய்ச்சி என்றால் விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் என்றால் எலும்புகளுக்குள் தான் ரத்தத்தை உருவாக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் உருப்பெறு என்று சொல்வார்கள். ஆக அந்த மூல வித்து அனைத்துமே இந்த ஊனுக்குள் தான் இருக்கின்றது. ஆக அந்த ஊனை உருவாக்கிய அணுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை கலக்கும்படி குரு சொல்லுகின்றார். என்றால் விஞ்ஞான ரீதியாக இன்று ஒரு உடல் நோயாக மாற்றினாலும் அந்த தசைகள் பாகமோ உறுப்புகள் பாகமோ தான் அவர்களால் அகற்ற முடியும். இந்த எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனை அவர்களால் மாற்ற முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது. அது ஞானிகள் எடுத்துக்கொண்ட அந்த அவர்கள் காட்டிய அருள் வழி கொண்டு இது போன்ற மூல வித்துகளை நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை கலந்தால்தான் அதனுடைய இயக்கங்களை நாம் நல் உணர்வாக நற்சக்திகளை கலக்கக்கூடிய சக்தியாகவும் நல் வினைகளாக எப்படி விஞ்ஞான ரீதியாக அக்ரிகல்ச்சரும் சரி மற்ற உயிரினங்களும் சரி எப்படி ஒரு வித்துடன் இன்னொரு வித்தை இணைக்கின்றார்களோ இதுபோன்று நமக்குள் ஏற்கனவே உருவான அந்த ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை இணைக்கும் பொழுதுதான் இது அந்த ஒளியான உணர்வுகளை மகிழ்ச்சி உணர்வை கவரக்கூடிய சக்தி வாய்ந்த வித்தாக மாறும். எப்படி வேப்ப மர ரோஜாப்பு விகைச்செடியினுடைய உணர்வுகள் சேர்ந்து கருவேப்பிலையாக உருவாகின்றது, இதுபோன்று நம் ஊனை உருவாக்கிய அணுக்களுக்குள் அது சளிப்போ சஞ்சலமோ வேதனை ஆற்றல் இது போன்று இருந்தாலும் அதற்குள்ள எல்லாம் அருள் ஒளியின் சுடலை நாம் பெருக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இணைக்கப்பட போகும்போது ஏற்கனவே கண்ணால் பதிவான இந்த அத்தனை உணர்வுகளிலும் அத்தனை ஊழிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய கலக்கப்பட போகும்போது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியில இந்த உணர்வுகள் நமக்குள் உருவாக்கக்கூடிய சக்தியாக அந்த அணுக்களாக உருப்பரசிக்கூடிய சக்தியாகும். ஏற்கனவே தீய வினைகளாக அந்த ஊணுகள் இருந்து எதிர்பாராத தீய விளைவுகள் ஏற்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த ஊழ் வினை அந்த தீமையான விளைவுகளை நமக்குள் உருவாக்காதபடி நல் வினைகளாக நாளை நடப்பு அனைத்துமே நமக்கு அந்த அருள் வழியில் வாழக்கூடிய சக்தியாக இந்த ஊனை அதாவது தீமையான ஊனை கரைத்து நல் உணர்வுகளாக நல் வினைகளாக நல் ஊனாக நமக்குள் உருப்பெற செய்ய இத்தகைய நிலை உதவும் என்று குரு சொல்லுகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இப்படி இதுபோன்று ஒவ்வொரு மண்டலங்களாக நாம் செலுத்தப்பட போகும்போது நம்மை அறியாது ஏற்கனவே இருந்த தீய வினைகளால் உருப்பற்ற நோய்களோ அல்லது உடலிலே வேதனையோ வலியோ இது போன்று இருந்தாலும் அது அத்தனையும் அது நீங்கி நம் உடல் நலம் பெற உடல் நலத்துடன் வாழ்ந்திட மகிழ்ந்து கொண்டு வாழ்ந்திட உயர்ந்த சக்தி உதவும் என்று குரு சொல்லுகின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகள் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அது சென்று அந்த நோய் நீக்கக்கூடிய அணுசக்தி பெற்று மனபலம் பெற்று உடல் நலம் பெற்று மகிழ்ந்து வாழும்படும்போது நமக்குள் இந்த பேரானந்த நிலையாக ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக அமைகின்றது. அது இந்த சக்தி வாய்ந்த உணர்வு நாம் இப்படி எடுத்துக்கொண்டு இந்த உடலின் வலுப்பெற்ற பின் இந்த சக்திகள் எங்கள் தாய் தந்தையர் கிடைக்க வேண்டும், திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இப்படி அனைவருக்கும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இயங்கி தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வர இந்த பேரானந்த உணர்வுகளை நாம் நமக்குள் உருப்பெற செய்ய இதுபோன்று தியானிக்கின்றமோ அது துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் நாங்கள் பார்க்கும் அனைவரும் என்றால் இந்த பார்க்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களும் அடங்குகின்றார்கள். அன்றாட வாழ்க்கையில் நாம் நேரடியாக பார்த்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் மூலமாக அடுத்தவர்களை பற்றி கேள்விப்பட்டு பதிவாகி இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகை வாயிலாக டிவி வாயிலாகவோ இப்படி நாம் இனம் புரியாத வகையில் எந்த வகையிலும் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும், அதுபோன்று நம் வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் எதிர்மறையான நிலையில் கொண்டு சந்தித்திருப்போம், பகமை ஒட்டும் நிலைகளாகவோ இதுபோன்ற நிலையில் வந்தாலும் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இதுபோன்று நாம் செயல்படுத்த போகும்போது அங்கே நம் அகத்திற்குள் எப்படி செய்தோமோ இதே போன்று இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை பரப்பப்படப்போம். நம் ஆன்மாவில் இத்தகைய சக்தி வாய்ந்த உணர்வுகள் கவசம் ஒன்று பதிவாகின்றது, அந்த அலைகள் சுழல்கின்றது. மீண்டும் இதுபோன்ற பெரிய உணர்வுகள் வந்தாலும் அது பகமை ஆட்டாதபடி எதிர்நிலை ஆட்டாதபடி இது விழிப்பாக சேரக்கூடியவனே என்பது போன்று அந்த விழித்திருந்து பகமைகளை நமக்குள் ஊட்டாதபடி அந்த உணர்ச்சிகளை தூண்டாதபடி அருள் வழியில் என்றுமே அழைத்து செல்ல இது உதவியாக இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பெயர்களும் பெயர்களும் இதுபோன்று தியானம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவில் அந்த சக்தி படர வேண்டும். தியானம் இருக்கும் அனைத்து குடும்பங்களிலும் படர வேண்டும். உலக மக்கள் அனைவரும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று, இந்த உலகம் முழுவதும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று குருநாதர் எண்ணும்படி செய்கின்றார். துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரலையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரர்கள் பேரலையும் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வா ஈஸ்வரா. இன்று இப்படி நாம் உடல் உறுப்புகளுக்குள் இந்த வலுவேற்றி எப்படி ஒரு ஊசியிலே மருந்தை ஏற்றி நேரடியாக அங்கே அந்தந்த இடங்களுக்கு விஞ்ஞானம் அது செலுத்தி அந்த நல்ல நிலைகளை உருவாக்க செய்கின்றால் இதுபோன்ற சக்தி வாய்ந்த உடல்களை நாம் முதல்ல சொன்ன மாதிரி கண்கள் வழி கவர்ந்து பின் உயிர் வழி கவர்ந்து அந்த உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் இழுத்து கவர்ந்து சுவாசித்து உடல் உறுப்புகள் இன்ஜெக்ஷன் போன்று ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஊழிற்கும் இதுபோன்று செலுத்தி இந்த உணர்வு வலுப்பெற்ற பின் தீமை நீங்கி நோய் நீங்கி தீய வினைகள் நீங்கி அந்த பேரானந்த பெரும் மகிழ்ச்சியான நிலையை நமக்குள் உருவாக்கி அதே சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் இப்படி பரப்பும் பொழுது அந்த ஞானிகள் செயல்பட்ட உணர்வோடு ஒன்று வாழும் அந்த தகுதி நாம் பெறுகின்றோம். அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழக்கூடிய தகுதி கிடைக்கின்றது. அதாவது பத்தாவது நிலை என்ற நிலையை முழுமையடைந்து பதினெட்டு எந்த வகையிலும் எந்த திசையிலும் தீமையான உணர்வு நமக்குள் வராதபடி ஒரு கவசம் போன்று நமது ஆன்மாவிலும் சரி உயிரான்மாவிலும் சரி சக்தி வாய்ந்த உடல் வரப்பட போகும்போது உயிருடன் ஒன்றிய ஒளியாக ஏகாந்த நிலையாக அழியா ஒளிச்சிடம் பெறக்கூடிய தகுதியாகத்தான் குருநாதர் இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கின்றார்கள்.
குருவின் துணையால் மகிழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அந்த பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்து உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி கண்ணை திறந்து ஏன் மதுவ கண்ணை மூடும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி ஏனென்றால் குருவ மத்தியில் எண்ணிவிட்டால் இதற்கு முன்னாடி நமக்கு சேர்ந்த தீய வினைகளுக்கு ஆகாரம் போகாது தடுக்கின்றோம். அருள் ஞானத்தின் உணர்வு உயிர் வழி நமக்குள் பரப்புகின்றோம். இப்போது உங்க உயிரில் மோதும் போது இந்த உணர்வின் ஒளிக்கட்டைகள் உங்க புருவ மத்தியில் தோன்றும். வெளிச்சத்தை கண்டால் இருள் எப்படி நீங்குமோ இறைப்பெற உணர்வின் தன்மை உயிர் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் வரும்போது நமக்குள் அறியாமை நீக்கி பொருள் காணும் உணர்வை நமக்குள் வரவேற்கும். உங்கள் நினைவெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புறமத்தில் வைத்து உயிரான ஈசனிடம் மீண்டும் உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் கலக்கச் செய்யும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்திட அருள்வாய் ஈஸ்வரான் சொல்லி அது என்ன ஏங்கி ஒரு நிமிடம் ஏங்கி தியானி உங்கள் இரத்தத்தில் கலக்க வேண்டும் என்று எப்படி ஊசி இன்ஜெக்ஷன் இரத்தத்தில் கலந்த உடனே அது உடல் முழுதும் படவுதோ இதே மாதிரி உங்கள் கண்ணின் நினைவினை இரத்தத்தில் கலக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலக்க வேண்டும் என்று எண்ணி ஏங்கி செயல் உங்கள் உடல் இரத்தத்தில் கலக்கச் செய்யும். எங்கள் உடல் முழுதும் இரத்த நாணங்கள் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள உறுப்புகளில் அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்கள் உடல்களில் உள்ள உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவின் உடலுக்குள் பரவ செய்யும். உங்கள் உறுப்புகள் எவ்வளவு தூரம் என்ன முடியுமோ உறுப்புகளை தொடர வேண்டும் என்று இயக்கத்தை செலுத்தும். இப்போ உங்க உடல் உறுப்புகள் பண்ணும்போது உங்க உடல் உள்ள உறுப்புகளில் அந்த புதுவிதமான உணர்ச்சிகள் அங்கே பெறுவதை நீங்கள் உணரலாம். தீமையான அணுக்கள் இருந்தால் துருவ நட்சத்திரத்தை உணர்வு பெறும்போது அது பலவீனம் அடையும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வலுவிடும். உங்கள் உடல் உறுப்புகள் எத்தகைய தீய அணுக்கள் இருப்பினும் இப்போ இதே போல எண்ணும் போது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெறவும் என் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்துகிறது. ஏனென்றால் அந்த ஜீவ அணுவின் காந்தமும் உங்களுடைய உணர்வின் நினைவும் இதை செலுத்தப்படும் போது எளிதில் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறச் செய்ய முடியும். உங்களுக்குள் நல்ல ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகள் உங்கள் உடல் உறுப்புகளில் உருவாகும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம்பு மண்டலத்தில் மகிழ்ச்சியின் சக்தி படர்ந்திர அருள்வாய் ஈஸ்வராய் என்று இயங்கி செலுத்தும். இப்ப வாயு நரம்புகளும் மற்ற உடல்கள் இயக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வலுவரும். அழுக்கு தண்ணீர் நன்னீரை விட்டால் எப்படி ஊத்த ஊத்த அழுக்கு தண்ணி குறைந்து நன்னீர் கூடுவது போன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் உங்கள் இரத்த நாணங்கள் கலந்து உங்கள் உடல் உறுப்புகளில் படர்ந்து உங்கள் உடல் உள்ள நரம்பு மண்டலம் முழுதும் படர வேண்டும் என்று ஜீவிக்கிறேன். இப்போ உங்கள் எலும்புகளில் உள்ள எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஏங்கி தியானி நீங்கள் கண்ணால் பார்க்கும் உணர்வினை எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் இது பதிவாக்கிதான் அந்த நினைவாக்கி வேண்டும். காற்றிலிருந்து கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உணர்வுகளை ஊற்றி உடலுக்குள் செலுத்தி உடலுக்குள் அந்த இயக்கத்தின் தன்மை மாறுகின்றது. நான் துருவ நட்சத்திரத்தின் பேரொழும் என் உடலு எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனில் படர்ந்து பேரருள் பேரொழி என்ற அருள் சக்தி என் எலும்பில் உள்ள ஊன்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இப்போது என் தசை முழுதுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தசை மண்டலங்களில் வளரும் அணுக்கள் அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று தீமையான அணுக்களுக்கு இந்த தீயதை நீக்கும் அருள் சக்தியை பாய்ச்சுங்கள். இப்ப கண்ணின் நினைவை புருவமஜி கொண்டாங்க. உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி உங்க நினைவை அனைத்தும் துருவ நட்சத்திரத்தில் பார் செலுத்தி அதனுடன் செலுத்தப்படும் போது அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை நீங்கள் எளிதில் நுகரலாம். இப்போ கண்ணை உள்ளுக்க ரத்த நாணங்கள் விசாரிக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ரத்த நாணங்கள் கலந்த அருள் வாயீஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களை கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல்களில் உள்ள உறுப்புகளில் உள்ள அணுக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் ஜீவான்மாக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் உறுப்பு உறுப்புகள் உருவாக்கிய அணுக்களின் மேல் நினைவை செலுத்துங்கள். பொதுவாக செலுத்தினாலே போறோம். இதே போல ஆஸ்மா போன்ற நோயோ குடல்களிலோ அல்லது உடல்களிலோ இந்த உறுப்புகளில் உள்ள இந்த சக்தி சென்றதும் இப்போது உங்கள் உடலுக்குள் அந்த வலி குறையும், ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆஸ்மா போன்ற நோய் உள்ளவர்களுக்கு சுவாசம் சரியா இருக்க முடியும். திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து என் நரம் மண்டலத்துள்ள அனைத்திலும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற படர அருள்வாய் ஈஸ்வரா என்று எண்ணும். இது செலுத்த செலுத்த அந்த நரம் மண்டலங்கள் உள்ள வாதநீர் பித்தநீர் விஷநீர் என்ற நிலைகளை அதை குறைக்கும். எப்படி ஊசி போட்டு அதை செலுத்துகின்றமோ இதை போல இந்த உணர்வின் கண்ணின் நினைவு கொண்டு நரம் மண்டலத்தில் பாய்ச்சினோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து படர அருள்வாய் ஈஸ்வரா என்று அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் எலும்பு மண்டலம் முழுதும் படர அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை அதிலே செலுத்தும். என் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் ஊனுக்குள் இந்த உணர்வினை செலுத்தி பழகும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் தசை மண்டலங்கள் பெருகி பெருக அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். இதே போல நாம் பார்க்கும் அனைவரது உடல்களிலும் இதே போல பரவ வேண்டும். அவர் உடல்கள் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய பழகியவர்கள், நாம் பார்த்தவர்கள், நான் தொழில் செய்ய இடங்களில் பார்த்தவர்களுக்கு பார்த்தவர்கள் அனைவரும் உடல்களில் இது படர வேண்டும் என்று நாம் பார்க்கும் குடும்பங்கள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அவர்கள் குடும்பங்களில் பேரானந்த நிலை பெற அருள்வாயீஸ்வராய் என்று நான் பார்ப்போரெல்லாம் திரு நட்சத்திரத்தின் பேரருள் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பேரானந்த நிலை பெற வேண்டும் என்று இயங்கி தியானி. இப்ப தியானத்தில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் படர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் பேரானந்த பெருவாழ் என்ற அருள் பெறும் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என்ன எங்கள் அன்னதண்டை பெற அருள்வாயீஸ்வராய் என்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் அன்னதண்டை பெற அருள்வாயீஸ்வராய் நாம் உன் அன்னதண்டை பெறச் செய்யும். திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உலக மக்கள் அனைவரும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பேரானந்த நிலை பெறும் அருள்சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் இயங்கி தியானி. இப்போது உங்கள் உடலில் ஒரு அற்புதமான உணர்ச்சிகள் உங்கள் இரத்த நாணங்களில் கலந்திருக்கும். இப்போது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதிலிருந்து வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வராய் என்று இயங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவே உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கி தியானி.
ஆடி பெருக்கு என்று ஞானிகளால் எப்படி இது சாஸ்திரங்களாக அந்த மாதத்திலே உயர்ந்த உணர்வுகளை பெருக்கும்படி சொன்னார்களோ அந்த உணர்வை எடுத்து நமக்குள் உயர்ந்த உணர்வுகளை பெருக்கக்கூடிய மார்க்கங்களை பற்றி இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று அந்த உணர்வுகளை நாம் இச்சைப்பட்டு அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் சுவாசித்து நமக்குள் விளைய செய்யப்பட போகும்போது அந்த உணர்வுகள் நம் உயிர்களை படம் போகும்போது உடல் முழுவதும் பரவி அந்த தீமையை நீக்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாக நமக்குள் விளைந்து அதன் வழி தீமையிலிருந்து நாம் விடுபட போகும்போது அந்த ஞானமாக அந்த ஆணையாக தெய்வ ஆணையாக அது நமக்குள் இயக்க சக்தியாக உருப்பெறுகின்றது. அது தெய்வ ஆணை என்றால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலி உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டலத்தின் பேரருள் பேரலி உணர்வுகளையும் மகரிஷி அருள்சக்தியை நாம் நமக்குள் சேர்த்து இதை வலுக்கொண்டதாக மாற்றப்பட போகும்போது அந்த தீமையை நீக்கக்கூடிய ஆணைகளாக இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஒரு கமாண்ட் என்று ஆணைகள் என்று கட்டளையிடுகள் என்று சொல்லுகின்றார்களோ இது போன்று தீமையான உணர்வுகளை அகற்றி தீமையான உணர்வுகளை நமக்குள் விளையாதபடி அந்த உயர்ந்த ஆணையாக ஆக்கினை என்றும் சொல்வார்கள். ஆக அது போன்ற தீமையின் விளைவுகளை நமக்குள் உருப்பெற அந்த சந்தர்ப்பமே ஆகாதபடி நல் வினைகளாக உருவாக்கக்கூடிய சக்தியாகத்தான் இதை கூறினார்கள். தெய்வ ஆணை என்று சொல்லுகின்றார்கள். கந்த புராணத்தில் இதை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று அதன் மீது நாம் இச்சைப்பட்டால், இப்ப சொன்ன மாதிரி இந்த உயிர் வழி இந்த உணர்வுகளை நாம் உடலுக்குள் பரப்பப்பட போகும்போது இது நம் உடலிலே கிரியை ஆகின்றது. இந்த கிரியை ஆகும் பொழுது ரெண்டர எல்லா அணுக்களிலும் எல்லா உணர்வுகளிலும் எல்லா எண்ணங்களிலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் அது இணைய இணைய அந்த இணைந்து வாழும் உணர்வுகள் அது தூண்டப்பட போகும்போது ஞான சக்தியாக இந்த வாழ்க்கையில் நாம் தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ்ந்திடும் சக்தியாக அரும்பெரும் சக்தியாக இது நமக்குள் உருவாகின்றது என்பதைத்தான் குரு இதில் உணர்த்தி இதெல்லாம் ஆதியிலே அகஸ்தியன் கண்டிருந்த பேருண்மைகள் என்று சொல்லி அவன் உருவாவதற்கு உருப்பெருவு காரணமாக இருந்தது அவருடைய தாய் தந்தையர். அதை ராமாயணத்தில் காட்டப்படும்போது புலசியர்கள் என்று சொல்வார்கள். ஆக புலசியர்கள் என்றால் புலன் அறிவால் நுகர்ந்து கொண்ட அதன் அறிவாக இயக்கக்கூடியவர்கள். ஒரு தாவர இனமாக இருந்தாலும் சரி மற்ற விழுதுகளாக இருந்தாலும் சரி அதை எடுத்து அதை நுகர்ந்து பார்த்து அந்த தாவர இனத்துக்கு ஏற்றுக்கொள்வது எது ஏற்றுக்கொள்ளாதது எது அதனுடைய சக்திகள் என்னென்ன என்பதை இன்று நாம் கேள்விப்படுகின்றமே. புலி மிரட்டி, நரி மிரட்டி, நாய் மிரட்டி, பாம்பு மிரட்டி என்று அந்தந்த உயிரினங்களுக்கு அந்த தாவர இனத்தினுடைய விழுதுகள் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் எதிர்நிலையாக படப்போகும்போது அதனுடைய உணர்வுகள் அது செயலாக்கங்கள் இயக்கம் குறைந்து அது விலகி சென்று விடுகின்ற அது உணர்வுகளை அது அகன்று செல்ல செய்வது போன்றுதான் இவர்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் கண்டுணர்ந்து அதன் வழி இவர்கள் வாழ்க்கையில் அனுபவத்தால் பெற்று அதன் மூலம்தான் தங்களை அந்த மற்ற எதிர்மறையான விஷ ஜந்துகளிடமிருந்தும் பல இயற்கையினுடைய மாற்றங்களிலிருந்தும் பல அவர்கள் வாழ்ந்த அந்த குகைகளிலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இதுபோன்று பரப்பி வைத்து தீமையிலிருந்து விடுபட்டு இவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தாலும் அவள் சந்தர்ப்பவசத்தால் ஆண் பெண் என்ற நிலை இணைந்து கர்ப்பமாகும் போடும்போது அப்படி உருவற்ற குழந்தைதான் அகசியன் என்று பின் நாட்களில் இவர்கள் புலநெறிவால் நுகர்ந்தாலும் இவர்கள் நஞ்சினை வென்றிடும் உணர்வுகளை இதுபோன்று பல தாவரங்களை மூலிகளை இவர்கள் பயன்படுத்தி உடலை மூலமாக பூசியதால் அந்த உணர்வுகள் இரத்தத்தின் வழி இந்த குழந்தைக்கு பெற்று அது நேரடியாகவே அந்த உடலிலேயே இவர்கள் புலனறிவால் நுகர்ந்து அதை எடுத்து பண்படுத்திய நிலைகள் இவர் உடலிருந்து அகசியின் உடலில் வெளிப்படக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இந்த தீமையான உணர்வுகளை நஞ்சு கொண்ட மிருகங்களை நஞ்சான இயக்கங்களை செயலற்றதாக மாற்றக்கூடிய சக்தியாக உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகளை இதுகொண்டு செயல்படுத்துகின்றது. ஆக அந்த உணர்வின் வளர்ச்சி பெறத்தான் அந்த தாவர இனங்களை பற்றிய அறிவும் இவனுக்குள் ஓங்கி வளர்கின்றது. அந்த தாவர இனங்களை கொண்டு பல மாற்றங்களை அவர்கள் அக்காலங்கள் மாமிசத்தை உட்கொண்ட நிலையிலும் பச்சையா உட்கொண்ட நிலையிலும் அவர்கள் அக்காலங்கள் அவருடைய தாய் தந்தையரும் அவருடைய சுற்றத்தாரும் அவருடைய சகாக்களும் இதுபோன்று செயல்படுத்தினாலும் இவன் வளர்ச்சி அடைந்த பருவத்தில் அந்த நஞ்சினை வெல்லக்கூடிய உணர்வு இவனுக்குள் வளர்ந்து அந்த ஆக்கப்பூர்வமான இவனுக்குள் விளைந்ததால் இது போன்ற உண்மைகளை அறிந்துணரும் ஆற்றல் பெறுகின்றான். அணிவினுடைய ஆற்றலை அறிகின்றான். தாவரங்களுடைய அனைத்து நிலையிலும் அறிகின்றான். அதை அறிந்த பின்பு இதையெல்லாம் பச்சையாக உணவ உட்கொள்ளக்கூடாது என்றும் அதே சமயத்தில் மாமிசங்களை உட்கொள்ளக்கூடாது என்றும் இது போன்ற நிலைகள் நமக்குள் ஜீவனுக்களாக உயிரணுக்களாக மாறிவிட்டால் மீண்டும் உடல் பெறும் நிலைகளை இழிவான நிலைகளுக்கு அழைத்து சென்ற வேண்டும் என்று உணர்த்தி அந்த தாவரணங்களையும் பச்சையாக உட்கொள்ளாதபடி வேக வைத்து உட்கொள்ளக்கூடிய நிலைகளை உன் உருப்பெறச் செய்தான். அது மட்டுமல்ல மனிதர்கள் இந்த உயர்ந்த நிலைகளை பெற செய்வதற்கான அதுபோன்ற உயர்ந்த தாவர இனங்களையும் அவசியம்தான் அவன் உருப்பெற செய்கின்றான். அவன் உருவாக்கிய நிலைகள் தான் எத்தனை நிலைகள் இன்றும் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதே சமயத்தில் இதனுடைய வளர்ச்சியில் இந்த பூமிக்கு இது தாவர இனங்கள் உருவானாலும் மற்ற நிலைகள் வந்தாலும் இது எதன் வழியாக விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகள் இந்த பூமிக்குள் வருகின்றது எப்படி மற்ற நிலைகளை வளர்ச்சி பெற செய்கிறது என்ற துருவத்தினுடைய ஆற்றலை பெற்று துருவத்தின் வழி கவர்ந்த உணர்வுகளை அவன் தனக்குள் அது நஞ்சினை வெல்லக்கூடிய சக்தியாக உருப்பெற செய்து நஞ்சை வென்றிடம் சக்தி வாய்ந்த உணர்வுகளாக பெறுகின்றான். துருவத்தின் வழி வரும் உணர்வுகளையும் அவன் அறிய அந்த அகண்ட நிலைகளை விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளையும் அவனுக்குள் அறிவாக அந்த அறிவின் தெளிவாக ஒளியின் தன்மையாக அவனுக்குள் அறியும் ஆற்றல் பெறுகின்றது. பின் திருமணமான நிலையில் கொண்டு எந்த துருவத்தின் வழி விண்ணினுடைய ஆற்றல் அது பூமிக்குள் இந்த மண்ணுலகில் தாவர இனங்களாக கல் மண் உயிரினங்களாக எப்படி உருப்பது என்று இந்த இயற்கையுடைய நிலைகளை அறிந்து கொண்ட நிலையை அந்த துருவத்தின் வழியாகவே விண்ணுலக ஆற்றலை எடுத்த அந்த உயர்ந்த சக்திகளை மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இந்த மனைவி அகசியன் கண்ட உணர்வுகளை தனக்குள் விளைய வைத்து அதுவும் அது உணரப்பட போகும்போது அகசியன் இந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று இந்த இரண்டு பேருமே ஆண் பெண் என்ற நிலைகள் இது இணைந்து கொண்ட நிலையில் அவர் வளர்ச்சி பெறப்பட போகும்போது அவர்கள் துருவ நட்சத்திரமாக இந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சீரியம் பெறுகின்றார்கள். ஆக இந்த ஒளியான உணர்வுகளை அவர்கள் இருவருமே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இது வெளிப்படுத்தி இரண்டு பேருமே அது பெற வேண்டும் என்று ஒன்றுபட்ட நிலையில் இரு உணர்வு ஒன்றாகி இவர் செயல்படுத்த போகும்போது அந்த உணர்வின் கருவாக இரண்டு உயிருமே ஒன்றி அவர்கள் ஒளி நிலைகளாக பெறுகின்றார். இந்த வீட்டிலேயும் நாம் இன்று இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நிலையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கணவர் வேலைக்கு சென்றிருந்தாலும் மனைவி இங்கு வீட்டில் இருந்து கொண்டு அல்லது இது போன்ற கணவனுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களையும் துன்பங்களையும் ஆபீஸில் நடக்கூடிய கோளாறுகளை கணவன் மனைவியிடம் சொன்னாலோ அல்லது மனைவி இங்கே தனக்குள் சுற்றி இருப்பவருடைய உணர்வுகளை கணவனிடம் சொல்லி எனக்கு இப்படி இருக்கிறது என்று இது போன்ற உணர்வுகளை இருவருமே அங்கங்கு நடக்கக்கூடிய குறைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொன்னோம் என்றால் இது போன்ற குறையின் நிலையிலாகவே இது உருப்பெற செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக உருவாகின்றது. இதுவே கருவாகின்றது என்றால் இதெல்லாம் இயற்கையினுடைய நிலையில் ஆண் பெண்ற நிலையில் தான் இது ஒன்றுக்கொன்று இணைந்து இது கருவுற்று இதனுடைய வளர்ச்சிகளாக வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாக கணவன் மனைவியாக வாழக்கூடிய நிலையில் நாம் தீமையை வென்ற அஞ்ஞானியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளைத்தான் உருப்பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் இது விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. இன்று ஆண் சேவல் இல்லாது ஒரு கோழி அது முட்டையிடும்படி இவர்கள் செயற்கையாக செயல்படுத்துகின்றார்கள். அது முட்டை இட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த முட்டை உணவுக்குத்தான் பயன்படும். ஆனால் தன் இனமாக உருப்பெறக்கூடிய சகுதி சக்தி அந்த தகுதி அந்த முட்டைக்கு இல்லை, அந்த கோழிக்கும் இல்லை. அது இது போன்ற நிலையில் தான் நாம் எப்படி இன்று இந்த வாழ்க்கையில் அரும்பெறும் சக்திகள் நமக்குள் உருப்பெற செய்து கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று மனைவி தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்று இப்படிப்பட்ட உணர்வை இணைத்தோம் என்றால் ஆண் பெண்ற நிலையில் எப்படி இந்த இயற்கையுடைய சிருஷ்டிகள் வளர்ச்சியின் பாதைக்கு செல்லுகின்றதோ இதே போன்று நாமும் இத்தகைய நிலைகளை விளை வைத்து அந்த நிலைகளை பெறலாம். அதுதான் குருநாதர் இங்கே சொல்லுகின்றார்கள். எனவே இந்த வாழ்க்கையை நாம் சிறிது காலமே வாழ்கின்றோம். இந்த சிறிது காலம் வாழ்வதற்குள் அருள் ஒளியின் சுடரை இப்படி உருவாக்கி விளைய வைத்து இதன் வழி நாம் பெருக்கினோம் என்றால் நாம் செல்வது அந்த அருள் வழியில் செல்வது எளிதாகின்றது. ஆனால் இருந்தாலும் இது போன்ற நிலைகளை பக்குவப்படுத்தாதபடி இந்த வாழ்க்கையில் நாம் தீமையான நிலைகள் உருவாகி அதை நாம் நோயாக வளரவிட்டால் இந்த விஞ்ஞானம் அதற்குண்டான எதிர்மறையான பல எத்தனை விஷம் கொண்ட பல அதாவது மற்ற உயிரினங்கள் இருக்கக்கூடிய செல்லுகளையோ அதாவது அந்தந்த எந்தெந்த உறுப்புகள் இந்த நோய் வருகின்றதோ அதற்குண்டான அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து அந்த விஷம் கொண்ட மற்ற பிராணிகளும் அந்த மிருகங்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட உணர்வுகளை இவர்கள் பல அமிலங்களையும் ரசாயனங்களையும் சேர்த்து பவுடராக்கி இதைத்தான் நம் உறுப்புகளில் இது மருந்தாக கொடுத்து அந்த நோயை நீக்க அது சிறிது காலம் நாம் அதிகமாக வாழ்வதற்கு இது போன நிலைகளை செய்கின்றார்கள். ஆனால் இப்படி செய்தாலும் அந்த விஷம் கொண்ட உயிரினங்களிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்தை நாம் உட்கொண்டாலும் சரி அல்லது அது நேரடியாக அந்த உறுப்புகளுக்கு அவர் சினைத்தாலும் சரி எப்படி நாம் விஷத்தை வென்றிடும் அது போன்ற பரிணாம வளர்ச்சியில் அதையெல்லாம் கழிக்கக்கூடிய உறுப்புகளாக வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் மீண்டும் இந்த விஷயத்தினுடைய சேமிப்பாக இந்த மருந்துகளை நாம் உட்கொண்டாலும் சரி அல்லது அது மருந்தாக அங்கே செலுத்தப்பட்டாலும் சரி அந்த உணர்வுகள் அங்கே மீண்டும் அணுக்களாக உருப்பெற்று அந்த நோய் உருவாக்க காரணமான அணுக்களை இது கொண்டாலும் எப்படி மிருகங்கள் நஞ்சினை அது உடலாக மாற்றிக்கொண்டு நல்லதை மலமாக மாற்றுகின்றதோ மீண்டும் நமக்குள் இந்த நஞ்சின் தன்மை சேகரிக்கப்பட போகும்போது அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம், வேதலிருந்தும் விடுபடலாம். ஆனால் இந்த நஞ்சு கொண்ட அணுக்களாக அங்கே விளையப்பட போகும்போது நம்ம ஆன்மாவிலே ஆனால் உடலில் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த உணர்வுகள் விளைகின்றதோ அந்த ஜீவ அணுக்களுடைய அந்த வடித்து கொண்ட சத்து தான் மீண்டும் உயிர் ஆன்மாவில அது அணு சிசுக்களாக உயிருடைய ஈர்ப்பில் இணைகின்றது. ஆக நஞ்சு கொண்ட உணர்வுகளை மீண்டும் நமக்குள் செலுத்தி இந்த உடல் வாழ்க்கைக்கென்றும் சிறிது கால மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எத்தனை மருந்துகளையும் பல இவர்கள் கொடுக்கக்கூடிய நிலைகளை செலுத்தினோம் என்றால் மீண்டும் நமது உயிர் ஆன்மாவிலே நஞ்சு கொண்ட நிலையாகி மீண்டும் இது போன்ற நிலைகளுக்கு தான் நம் செல்ல நேரும் என்று குரு தெளிவாக்கினார். ஆனால் இது போன்ற நிலைகளை முதல்ல சொன்ன மாதிரி இதை பக்குவப்படுத்துவதற்கு இந்த இயற்கையில் ஒரு வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கசப்பான உணர்வு ஒரு ரோஜாப்பூருடைய செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய நறுமான உணர்வுகளை கண்டால் அதை எப்படி விரட்டி அது ஒதுக்கி தள்ளி அப்பால் செல்லும்படி அதை செயல்படுத்த இதுபோன்று ஞானிகள் மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் கணவன் மனைவியாக குடும்பமாக ஒருவருக்கொருவரை எடுத்து நமக்குள் விளைய வைத்து இந்த உணர்வுகளை ஆற்றல் மிக்க இந்த சக்தியை நமக்குள் விளைய வைத்து விட்டால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எப்படி சிறிதளவு விஷத்தையும் அது அகற்றி அப்பால் செல்ல செய்கின்றதோ அதை ஒடுக்கி ஒளியின் தன்மையாக மாற்றுகின்றது. இதுபோன்று பேரல் பேரல் உணர்வு நமக்குள் விளைய வைக்க நமது ஆன்மாவிலிருந்து இது பெருக தீமையான உணர்வுகளை அப்பால் செல்ல செய்யும் அகன்று செல்ல செய்யும் நமது ஆன்மாவிலிருந்து அப்புறப்படுத்தும் சக்தி வாய்ந்த உணர்வுகளாக நாம் இது போன்று செயல்படுத்த முடியும். அது இத்தகைய நிலையில் ஒவ்வொருத்தரும் இதை செயல்படுத்தி எல்லா குடும்பங்கள் இதுபோன்று செயல்படுத்த போகும்போது இந்த பூமிக்குள் இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞான விஷயத்தினால் உருப்பெற்ற நச்சுத்தன்மைகளை அகன்று செய்யும் நிலையாக இந்த பூமியையே பரிசுத்தப்படுத்தும் சக்தியாக நாம் செயல்படுத்த முடியும். அது ஞானிகள் காட்டிய நிலைகள் இதுதான். இந்த புவியில் இருக்கக்கூடிய இன்றைய நச்சுத்தன்மைகளை நீக்க வேண்டும் என்றால் இதுபோன்று அருள் மகரிஷிகளின் உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் பெருக்கி அந்த வேப்ப மரத்தினுடைய விஷத்தில் அதாவது வேப்ப மரத்தினுடைய உணர்வு ரோஜாப்புடைய அலைகளை எப்படி அது விரட்டி செல்கின்றதோ அப்புறப்படுத்தி அது அகன்று விலகி செல்ல செய்வது போன்று இந்த ஞானிகள் மகரிஷி உணர்வுகளை எடுத்து நமக்குள் பெருக்கி விளைய வைத்து இந்த பூமியில் இது பரவச் செய்தால் இது போன்ற தீமையான உணர்வுகள் இங்கே இயக்க சக்தியாக இல்லாதபடி இந்த பூமியுடைய ஈர்ப்பிலிருந்து கடத்தி இந்த பூமியை பரிசுத்த பார்க்க முடியும் என்பதை தான் ஞானிகள் காட்டிய வழியை நாம் செயல்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
இந்த தீமை நீக்கி உணர்வு வினைக்கு நாயகனாக்கப்படும் இதனை நமக்குள் தன்னுடன் இணைந்து வலிமைமிக்க சக்தியாக அப்ப இதே உணர்வை வைத்து நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேருள்ளி நாம் பெற வேண்டும் என்ற உயிரை மோதினால் அதை எப்படி தீமைகளை நீக்கிறோம் அந்த உணர்வு தெய்வ ஆணை அந்த தீமை நீக்கி அந்த எண்ணங்கள் நமக்குள் அந்த ஆணைப்படியை செய்யறதுதான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானம். ரொம்ப அற்புதமாக நம்ம ஞானிகள் சாதாரண மனிதன் புரிந்து தன் வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்ற இவ்வளவு பெரிய தத்துவத்தை கொடுத்துள்ளார். நாம் கோயிலுக்கு நினைச்சிடும் போகணும். அவன் உண்மையின் உணர்வை அறிந்தவன். எல்லா ஒரு தாமரை எப்படி அகசியன் அறிந்தானோ, ஒவ்வொரு தாவர இனத்தையும் இயக்கி அந்த உணர்வின் இயக்கத்தை அறிந்தான் அகசியன். ஆனால் அக்காலத்தில் அவன் தாய் கருவிலே வளரப்படும் போது அந்த தாயும் தந்தையும் தான் பல மிருகங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுக்காக, ஏனென்றால் மனிதன் மிருகங்களை வேட்டையாடி உணவுக்கொள்ளும், மிருகங்கள் மனிதனை வேட்டையாடி உணவுக்காக உட்கொள்ளும் இந்த நிலைப்பட்டது. ஆனாலும் மனிதன் தன் அறிவார், அதாவது புலன்கள் ஒவ்வொரு தாவர இனங்களே அகசியன் என்று சொல்லும் அந்த புலைய அவருடைய தாய் தந்தையர்கள் தாவர இனங்களின் புலன் அறிவை அறிந்து இந்த தாவர இனம் இதற்கு எதிரியானது என்று புலன் அறிவை அறிந்தார்கள். அதான் புலசீர் என்ற. ஆனால் யானை மிரட்டி, புலி மிரட்டி, நரி மிரட்டி, பாம்பு மிரட்டி, நரி மிரட்டி என்று இப்படி பலவிதமான தாவர இனங்கள் எதிர்மலையான உணர்கள் அந்த புலன் அறிவை அறிந்தவர்கள் தான் புலசீர். இப்படி ஒரு பச்சளை கையில வச்சா தேவை கொட்டுவதில், ஒரு பச்சளை கையில வச்சா பாம்பு கடிப்பதில், ஒரு பச்சளை கடித்து இது இந்த புலனறிவை அறிந்தவர்கள் புலசீர். காற்று வளமுடன் வழங்கி வந்தாலும் மனிதனானப்பின் அனுபவத்தில் அறிந்து கொண்ட உணர்வுகள் அது. இப்படி புலனடங்கி தூங்கும் போது மனத்தால் அறிந்து இவர்களை கொன்று விசிக்க உயிரினங்கள் இருந்து தப்ப அன்று பல மூலிகைகளை பரப்பி வைத்தார். தான் குகையில் படுத்திருக்கப்படும் போது மூலிகைகளை பரப்பி வைக்கும் போது இதை மனத்தில் கண்டு மற்ற உயிரினங்கள் வராதற்கு இருந்தாலும் பாதுகாப்பாகின்றது. ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய மனமும் அந்த பெரிய தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருந்தாலும் அந்த சமயத்தில் அங்கு கர்ப்பமாகின்றது தாய். அந்த கர்ப்பமாகும் போது இந்த விஷத்தை விரிக்கும் அந்த சத்தமே இந்த தாய் நுகர்கின்றது. அப்ப அந்த ரத்தத்தின் வழிகொண்டு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சர்வ தோஷங்களையும் சர்வ பிணிகளையும் சர்வ விஷங்களையும் நீக்கும் சக்தி வருகின்றது. அப்ப அந்த குழந்தை வரைகின்றது. அவன் பிறந்த பெண் இதன் உணர்வாள். இந்த எதன் உணர்வு எழுகின்றதோ அதை அறிந்து வருகின்றான். இவர் தாய் தந்தை புலனறிவால் அறிந்தான் புலசீர். ஆக அதே சமயத்தில் இந்த தாவர இனத்தின் தன்மை கருவளை வளைக்கும் போது அணுவின் இயக்கத்தை அறியக்கூடிய தன்மை பெற்றன அகசியம். இவன் செல்லப்படும் போது மற்ற உணர்வின் நாதங்களை அறியக்கூடிய நிலையில் அவன் இயக்கத்தையும் உணர்ந்தவன் அகசியம். இதன் வழி அவன் அறிந்துதான் இந்த தாவர இனங்களுக்கு எப்படி உணவு கிடைத்தது, இதை எப்படி உருமாறியது, எப்படி இதெல்லாம் மாற்றமானது என்று கண்டுபிடித்தான். இது மனிதனானப்பின் மனிதனுக்கு உகந்த தாவர இனங்களை புதிதாக உருவாக்கியவன் அகசியம். மற்ற கனிகளையும் மற்றையும் வேட்டையாடி உணவாக உட்கொண்டாலும் அதை மறுபடியும் மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொண்டால் அதே மனம் வந்தால் மீண்டும் அந்த மிருக நிலைக்கே செல்ல வேண்டியது என்று உணர்ந்து தனக்கென்று தாவர இனங்களை உருவாக்கி அதை வேக வைத்து மற்ற பொருளோடு சேர்த்து சுவையாக உருவாக்கி மகிழ்ச்சி என்ற உணர்வு தோற்றுவித்து உணர்வின் உமிநீராக்கி தன் ஆகாரத்துடன் சேர்த்து தனக்குள் மகிழ்ந்து வாழும் அணுக்களை உருவாக்கி கற்றுக்கொண்டவன் அவசியம். ஆகவே இதன் வழி கொண்டுவரப்போது தீமையை நீக்கும் நன்மை வந்தாலும் துருமத்தின் வழியில் வரும் விஷத்தின் தன்மையை அவன் நுகர்ந்தான். அந்த தீமையின் உணர்வை தான் நுகரப்படப்போது இவனுக்கு தீமை வெல்லும் தன்மை உணர்ந்தான். எதன் உணர்வு எதற்கு எதை ஆதாரமாக எடுக்க வேண்டும் அறிந்தான். ஆக துருவத்தின் ஆற்றலை அறிந்து கொண்டது அவனுக்கும் இந்த தீமையை வெல்லும் சக்தி தருகிறது. பின் துருவத்திலிருந்து இது வரக்கூடிய அந்த துருவத்தின் எல்லை வரை எங்கே கவர்கின்றது அதுவரையில் நம்ம புவிக்கு கொண்டு வருவதே அவன் நுகர்கின்றான். நுகர்ந்த உணர்வுதான் இன்று அவனுள் விளையப்பட்டு அதன் வழியில் தன உடலே சேர்க்கப்பட்டு தீமையை நஞ்சி வெல்லும் மிக சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்தான். ஆனால் மாறிய பின் தான் திருமணமானப்பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லியிருந்தான். அந்த மனைவியும் அந்த உணர்வை கேட்டறிந்து தன் கணவனை சொன்னதை அது வழிப்படுத்தி நினைத்து அதன் வழி தன் மனைவி நடக்க ஆக மனைவி உயர்ந்து வருகிறது என்று உயர வேண்டும் என்றும் தன் கணவன் மேலும் உயர வேண்டும் என்ற இருமனும் ஒன்றாகி ஆண் பெண் என்ற நிலையில் ஒன்றாக்கின்ற அதன் வழியை தான் அவள் இருளை நீக்கி உணரின் தன்மை ஒளியாகப்பட்டு ஒளியின் உடலாக இன்றும் திரு நட்சத்திரமாக இந்த வீட்டினை எடுத்துக்கொண்டால் சந்தோஷம் இருக்கணும். இன்று எதையாவது ஒரு குறைபாடுகள் எடுத்துக்கொண்டால் இந்த பெண்கள் அதை எடுத்துக்கொண்ட பின் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த உணர்வு அங்கே சேர்ந்தது. ஆக வீட்டிலே கவலை என்ற உணர்வு இவரோடு யாராவது பேசினால் என்னை இப்படி பேசுறாங்களே என்று இதை சொன்னால் கணவன் கேட்டால் இந்த உணர்வுகள் அதே தீமை செய்யும். அந்த வெறுப்பின் உணர்வு இங்கே விளையத் தொடங்கியது. ஆக கணவன் மனைவிக்குள் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நாம் வாழ்க்கையின் நல்லது என்றாலும் பிறர் செய்யும் தீமையில் எடுத்து இப்படி செய்கின்றனரே, நம் குடும்பத்தில் இப்படி செய்கின்றனரே, பிறர் இப்படி செய்கின்றனரே என்ற இந்த உணர்வை நுகர்ந்தான். இந்த உணர்வின் தன்மை அது கனவில் நுகரப்படும் போது உணர்வு அங்கு இணைக்கப்பட்டு அந்த தீய அணுக்களை ரெண்டு பேர் உடலையும் சேர்க்க நேரம். அது ஆண் பெண் என்ற நிலையில் ஒரு செடி என்றாலும் ஆண் செடியின் உணர்வு படர்ந்தாக்கும், பெண் செடியின் உணர்வு படும் போது அவனுடைய வெற்றிகள் வரையும். ஆண் செடியின் தன்மை குறைந்துவிட்டால் அது திடப்பொருளாகவும் தன்மை அமையும். ஆனாலும் அந்த கருக்கள் இல்லாத இப்ப உதாரணமாக இன்று விஞ்ஞான அறிவிப்படி கோழிகளை வளர்க்கின்றன. அதுல என்ன செய்கின்றனர், ஆண் சேவரை சேர்க்காதபடி அது முட்டையிட்டுக் கொண்டே இருக்கு. ஆனால் அதுல குஞ்சு பொறிக்கும் சக்தி இருக்கிறதுனால கருத்தன் அடையும் தன்மை இருக்கு. ஆக சக்தியின் அமிலங்கள் கூறுகின்றது, அதை உணவாக உட்கொள்ளும் நம் நிலையிலும் இந்த மனிதன் முட்டையாக சாப்பிட்டான இது நம்மளுக்கு வசித்தாங்க. ஆனால் அங்க கருவாகவில்லை. இந்த முட்டையின் தன்மையை எடுத்து இதே உணர்வின் தன்மை கருவானால் அடுத்து என்ன ஆகின்றது, இந்த கோழியாக முட்டையை சாப்பிடலாம் தானே. என்னால் இன்னைக்கு டாக்டர் சுபாஷ் செய்தது அதுதானே. இதே போல மற்ற உடல் உறுப்புகளில் உள்ள மனிதன் நுரையீரலில் ஒரு நோய் வந்துவிட்டால் அது மாட்டு இனங்களில் விஷத்தின் தன்மை கொடுத்து அந்த ஈரநிலையை இறந்து டிபி என்ற நிலை வளர்க்கும்போது அதே ஈரநிலை பவுடராக்கி அதற்குண்டான செய்களை சேர்த்து நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த விஷத்தன்மை அதிகரித்து இந்த விஷமான அணுக்களை தடுத்து இது உணர்வு உருவாக்க செய்கின்றன. இன்று உருவாக்க செய்தாலும் இன்று எப்படி மிருகங்கள் தன் விஷத்தின் தன்மை கொண்டு உறுப்புகளை மாற்றுகின்றதோ இதே போல விஞ்ஞானம் அறிக்கொண்டு விஷத்தின் தன்மையை மாற்றலாம். ஆனால் விஷத்தின் தன்மை அதிகமானது நாம் இதே உறுப்புகள் நாம் உடலுக்கு சென்ற பின் மிருகங்கள் எப்படி தன் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டு அதை தன்னுடைய உடலாக மாற்றிக்கொண்டது நல்லதை மலமாக மாற்றுகிறது. மனிதனும் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு நல்லதை சேர்க்கின்றன. ஆனால் இப்போ மனிதன் இதை இணைத்தால் என்ன நடக்கும், இன்று வாழலாம். இதன் உணர்வு அதிகமானால் இந்த உயிரை சேர்த்து உணர்வின் அணுக்கள் தான் சொல்லும். ஏனென்றால் இன்னும் ஆடிப்பெருக்கு நம் உணர்வின் தன்மை நாம் எதிர்க்கின்றோமோ அந்த உணர்ச்சியும் வழிகொண்டு நமக்கு எது எண்ணுகின்றோமோ அது பிறக்கின்றன. ஆகவே நாம் எதை எண்ண வேண்டும், ஆக கடவுளின் அவதாரம் 10 என்பது 10வது அடைந்தவர்கள் நாம். அப்ப அதுல எதன் உணர்வை சேர்க்கிறோமோ இந்த 9 10 போகும்போது அசஜிக்கும் அறிஞரும் அருஞானம் இங்கே இருப்பதுன்னா இதை நாம் எப்படி மாற்ற வேணும், எந்தெந்த ஆடி பண்டையை கூட்டி அப்ப நாம் என்ன செய்யணும். நமது வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் சந்தித்தோமோ, எத்தனை பேருடைய துயரங்களை கேட்டோமோ, அவருக்கு நாம் உதவி செய்தாலும் இந்த உணர்வெல்லாம் நமக்குள் இயக்கப்பட்டு நமக்குள் அந்த தீமையின் உணர்வு விளைந்து விடுகிறது. ஆக இது நமக்குள் தெரிகின்றது. ஆக நாம் எதை பெருக்க வேண்டும், இந்த இனம் எல்லோரும் சேர்த்து நாம் ஆற்றுல ஓடுற தண்ணீர் குளிச்சு ஸ்நானத்தை செய்து நாம் கோயிலில் போய் கும்பிட்டா போனார். ஆக அந்த உடலான கோயிலுக்குள் நாம் எதை சேர்க்க வேண்டும், நாம் எத்தனையோ உணர்வுகளை நாம் பெற்றோம் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும், என் ஜீவாமா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உள்செலுத்தின் உணர்வை வளர்த்துக் கொண்டது எனது வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்தித்தனோ அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையை வளம் பெற வேண்டும், அவர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எல்லாரும் அதை செய்வார். அப்ப நாம் சொல்லப்படும்போது என்ன செய்து எல்லாரும் ஒன்னா இந்த உணர்வு ஆணத்தம் எங்கே போகுது, அது எப்படி வேம்பின் உணவை கண்ட பின் மற்ற ரோஜாப்பின் மனம் ஓடுகின்றதோ, இதே போல விஷத்தின் தன்னை கண்ட பின் ரோஜாப்பின் மனம் சுழற்சி ஆகின்றதோ, இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உடன் நாம் எல்லாம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நற்பயன்கள் எடுக்க வேண்டும், ஒன்றுபட்டு வாழணும், அன்புடன் வாழ வேண்டும், அரவணித்து வாழும் சக்தி பெறணும், பிறந்து பிறனும் பெருவாழும் வாழணும், அருள் மகிழ்ச்சி நல்வற்றத்தில் வாழணும், எல்லாரும் என்னென்ன இந்த உணர்வு அலைகளாக மாறினார் மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளி கொண்டு போயிருக்கு. ஆக இந்த புதிய நிலைகளை நாம் மாற்றுவதற்கு இத்தகைய ஞானிகள் இதை செய்தார். அதை யார் நாம செய்யணும், புதிய ஆற்றலை போய் சாதிக்கணும், இதுதான் நாம செய்யணும். ஆக ஞானிகள் சொன்ன முறைகளுக்கு மாறான நிலைகளைத்தான் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கும்.